திருச்சிக்கம்பலம்,
நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிற பகுதி திரு தெள்ளையனம் என்று சொல்லுகிற பகுதி. தெள்ளையனம் என்பது ஒரு வகையான பறை, ஒரு வாத்தியம், தோல் கருவி. அதாவது ஏறத்தாழ அது வந்து இப்ப கஞ்சிரா என்று சொல்லுகிறோமே அது போன்ற ஒரு பறை. இறைவனுடைய நாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற போது அந்த உணர்ச்சியை ஊட்டுவதற்காக இசைக்கருவிகளை கூட சேர்த்துக் கொள்வது வழக்கம். அந்த முறையில் தெள்ளையனம் என்று சொல்லுகிற பறையையும் கொட்டி அந்த இறைவனுடைய புகழை நாம் பாடுவோம் என்பதாக ஒரு 20 செய்யுக்களை அருள் செய்கிறார்கள் சுவாமிகள். ஆகவே இந்த பகுதியிலே ஆண்கள் பெண்கள் ஆகிய இருபாலாரையும் தன் மனத்துள் அடக்கி இருபாலாருமே இறைவனுடைய புகழை பாடுகின்ற போது இந்த தெள்ளையனம் நாம் கொட்டுவோம் என்பதாக இந்த செய்யுக்களை அமைத்துக் கொண்டு வருகிறார். அந்த முறையில் முதலிலே இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி நாம் தெள்ளையனம் கொட்டுவோம் என்பதை தெரிவிக்க வருகிறார். இறைவனுடைய திருநாமம் என்று சொல்வது எத்தனை என்று கேட்டால் அளவே கிடையாது. ஆகவே அளவில்லாத ஒரு பொருளை நாம் பொதுவாக ஒரு 1000 என்று சொல்வோம். மிகுதி என்ற பொருளுக்காக 1000 என்று சொல்வது வழக்கம். ஆனால் வேதங்களிலே இறைவனுடைய புகழாக சொல்லப்பட்டவற்றிலே எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் தொகுத்து 1000 திருநாமங்களாக ஆக்கி அவற்றை சகஸ்ரநாமம் என்ற பெயராலே வழங்குகிற ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த 1000 நாமங்களை சொல்லி இறைவனை வழிபடுவது என்று வழக்கத்தில் இருக்கிறது. அர்ச்சனை செய்கிற காலத்தில் 108 மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை செய்தால் அஷ்டோத்தரம் என்று அதை சொல்வோம். அதே போல 1000 நாமங்கள் சொல்லி இறைவனை வணங்கினால் அதுக்கு சகஸ்ரநாமம் என்று அதற்கு பெயர். அப்பர சுவாமிகள் கூட தேவர்கள் 1000 நாமங்களை சொல்லி வழிபட்டார்கள் என்பதை திருப்புள்ளிருக்கு வேலூர் தேவாரத்திலே சொல்லுகிறார். 1000 பரவி வானோர் என்ற பேர் 1000 பரவி, 1000 பேரை இறைவனுடைய பெயரை சொல்லி மாணவர்கள் தேவர்கள் வாழ்த்தினார்கள் என். அதே கருத்திலேதான் இங்கே நமக்கு அப்பர் சுவாமிகள் சொல்ல வருகிற போது ஒரு நியாயமும் நமக்கு சொல்லுகிறார். 1000 திருநாமம் நாம் சொல்லி வழிபடுகிறோமே இது அவனுக்கு பொருந்துமா என்ற ஒரு வினாவை அவர் எழுப்பிக் கொள்கிறார். இறைவனுக்கு என்று நிச்சயமாக ஒரு பெயர் உண்டா என்றால் இல்லை. ஏன் என்றால் இறைவனுடைய இலக்கணம், அவனுக்கு ஒரு குணம், அவனுக்கு ஒரு குறி, இரண்டும் இல்லை என்பது சாஸ்திர சம்மதம். அவனுக்கு ஒரு வடிவம் கிடையாது, அவனுக்கு ஒரு பெயரும் கிடையாது. ஒரு பெயர் சொல்லிவிட்டோமானால் அவன் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் கட்டுப்பட்டு விடுகிறான். அதுபோல இறைவனுக்கு ஒரு பெயர் சொன்னால் அவன் கட்டுப்பட்டவன் ஆவான், அதனால் அவனுக்கு பெயரே கிடையாது, அவனுக்கு அடையாளமும் கிடையாது என்பதுதான் சாஸ்திரத்தினுடைய முடிவு. அப்படி இருந்தாலும் ஆன்மாக்களாக இருக்கிறன்னா அவனை வழிபட வேணுமானால் ஒரு எல்லையில் கொண்டு வந்தவனை நிறுத்தித்தான் நாம் வழிபட வேண்டுமே தவிர எல்லைக்கு அப்பால் விரிந்து கிடக்கிற அவனை நம்மால் நினைக்கவோ வழிபடவோ முடியாது. அதனால் அவனுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தையும் ஏதாவது ஒரு பெயரையும் சொல்லித்தான் நம் வழிபாடு பண்ண வேண்டும் என்று பெரியவர்கள் நியமம் செய்து அவனுக்கு 1000 நாமங்களை வகுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு சிறந்த கருத்தை இந்த முதல் பாடலிலே நமக்கு அருள் செய்கிறார். திருமாலும் பண்டியாய் சென்றுணரா திருவடியாம் அறிய ஓர் அந்தனாய் அன்று உண்ட ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இலார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இலார்க்கு இதுதான் இறைவனுடைய இலக்கணம். அந்த இறைவனுக்கு ஒரு நாமம் இல்லை, ஒரு பெயர் கூட கிடையாது. அவனுக்கு எந்த ஒரு பெயரையும் சொல்லக்கூடாது. ஒரு பெயர் சொன்னால் அந்த ஒரு பெயருக்குள் கட்டுப்பட்டவனாவான் ஆகலினாலே அவனுக்கு பெயர் என்பது இல்லை. ஆனால் நாம் சொல்லுகிற பெயரெல்லாம் நாமா வைத்துக் கொண்டதே தவிர அந்த ஒரு பெயருக்கு மட்டும் அவன் அடங்கினவன் அல்ல. ஒரு பெயருக்கு மேல் எவ்வளவோ பெயர்கள் பெரியவனாக அவன் இருக்கிறான். உருவம் அதுபோல அவனுக்கென்று ஒரு உருவம் கிடையாது. ஆனா அந்த உருவத்தை நாம் இங்கே வைத்து வழிபடுவதற்காக அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அவன். இதை தெரிவிப்பதற்காக வந்த அவர் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும். அந்த ஒன்றும் என்பது இது தவிர குணம். அவனுக்கு ஒரு பெயர் இல்லை, அவனுக்கு ஒரு வடிவம் இல்லை, அவனுக்கென்ற ஒரு குணமும் இல்லை. அப்படி எல்லாம் கிடந்தவனாக இருக்கிற அவனுக்கு ஆயிரம் திருநாமம் பாடி ஆயிரம் பேரை சொல்லி நாம் தொழுதனும் கொண்டுவோம் என்று சொன்னார். அப்படின்னா இலக்கணத்தையும் சொல்லிவிட்டார். சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பேர் கிடையாது. அப்புறம் தெளிவனம் கொட்டுறதும் பேர் சொல்றதும் எதுக்காக வேண்டியது இல்லையே முடிச்சுடலாம் இல்லையா? அப்படி முடிக்கல அவர். கடைசியில என்ன பண்ணிட்டார், இப்படித்தான் அவன் அவனுக்கு பேரும் ஊர்வம் உலகமும் உருவமும் எதுவுமே இல்லை. இருந்தா நாம் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா அவனுக்கு ஒரு ஆயிரம் பெயரை சொல்லி நாம் வழிபட்டே ஆக வேண்டும். அதனால ஆயிரம் திருநாமம் பாடி அவனுக்கு ஒரு ஆயிரம் பெயர்களை சொல்லி தெள்ளேனும் குட்டாமோ. தெள்ளேனும் என்று சொல்லுகிற ஒரு பறையை கொட்டி நாம் வழிபாடு செய்வோம் என்று சொன்ன. ஏன் அவனுக்குதான் ஒரு பெயர் இல்லையன்னு சொன்னீங்களா, அப்ப ஆயிரம் திருநாமம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா முதல் ரெண்டு பேர் இடதுக்கு காரணம் சொல்ற. திருமால் இருந்தாரே, அந்த திருமால் சிவபெருமானை பார்க்க வேணும்னு ஆரம்பிச்சார். பூமியை தோண்டி கொண்டே போனார். அவருடைய கால் எங்க இருக்குன்னு பார்க்க போனவர் காலே பார்க்க முடியலன்னு திரும்ப வந்துட்டார். அப்போ அவருடைய திருவரி இருக்கிற இடமே தெரியவில்லை என்றால் அவன் யாருக்கும் அகப்படாதவன். மிக மிக உலகத்திலேயே பெரியவர் என்று சொல்லுகிறவர் திருமால் தான். அப்பேற்பட்ட திருமாலாலும் இறைவன் பார்க்க முடியலன்னா திருவடியாகிய ஒன்றை காண மாட்டாத அளவுக்கு வடிவம் இறந்து இருக்கிறான் இறைவன். ஆனா அப்பேற்பட்ட இறைவன் மாணிக்க மாசகருக்கு என்ன பண்ணிவிட்டான், திருப்பெருந்துறையில சாதாரண ஒரு மனித ரூபத்துல அவருக்கு குருநாதனா வந்து காட்சி கொடுத்துட்டான். அது அடுத்த வரையில் சொல்றேன். குரு நாம் அறிய திருமாலுக்கு காணப்படாது இருக்கிற அந்த திருவடியினுடைய உருவத்தை நாம் பார்க்கணும். அந்த திருவடி எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாம் அறிய ஓர் அந்த ஒரு பிராமண கோலத்திலே வடிவம் எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டு கொண்டான். அவன் என்னை ஆண்டு கொண்டு விட்டான். ஆகவே வடிவம் இல்லை, வடிவம் இல்லை. ஆனா ஒரு சமயத்துல எனக்கு வடிவத்தோடு வந்திருக்கிறான். அப்ப வடிவமே இல்லாத அவனை ஆயிரம் திருநாமம் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு சதவை எனக்கு காட்சி கொடுக்கிற போது என்ன பண்ணிவிட்டான், வடிவத்தோடு வந்திருக்கான் இல்லையா. அப்ப ஒரு வடிவம் என்பது இல்லாவிட்டாலும் ஆட்கொள்ள வருகிற போது ஒரு வடிவம் அவனுக்கு இருக்கிறதுனால அந்த ஒரு வடிவத்தையாவது நான் சொல்லி வழிபடவா என்பதுதான் தத்துவம். அந்த தத்துவத்துக்கு தான் முதல்ல தன்னுடைய சொந்த வரலாற்றை சொல்லி நிரூபணம் பண்ணி அவனுக்கு பெயர் சொல்லலாம், அவனை ஒரு உருவத்தில் வழிபாடு பண்ணலாம். காரணம் என்னன்னா அவன் திருமாலால் அறியப்படாதவனா இருந்தாலும் அடியேன் பொருட்டவன் உருவம் எடுத்து வந்து திருவடியை காட்டியிருக்கிறான். அப்ப ஒரு வடிவத்தோடு வந்தான் அல்லவா. அப்படி வந்த ஒரு உருவத்தை நம்பொருட்டு வந்த ஒரு உருவத்தை நாம் நினைத்து வழிபடலாம், அது தவறில்லை என்பதனாலே அதை சொல்றார் அடுத்த வரியிலே. ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்று மீதாருக்கு ஆயிரம் திருநாமம் சொல்லி ஆயிரம் பேரை சொல்லி நாம் வழிபடுவோம் என்று சொன்னார். இறைவனுக்கு ஆயிரம் பேர் இருக்கு. ஒரு உலகத்துல கூட ஒருத்தருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் கூட இருக்கும். பள்ளிக்கூடத்துல பெயர் எழுதும்போது ஒரு பேர் இருக்கு. ஆனா வீட்டுல அவங்க அம்மா செல்லமா கூப்பிடுற ஒரு பேர் இருக்கு. தெருவில் இருக்கிற பிள்ளைகள்லாம் அவனுக்கு ஒரு குறும்பா ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இதுக்கு பிறகு அவன் உத்தியோகம் பார்க்கிற காலத்துல அவனுடைய திறமையை மிச்சு அவனுக்கு ஒரு வேற ஒரு பட்ட பெயர் ஒன்று கொடுப்பாரு. அப்ப ஒரு மனுஷனுக்கே பார்க்கிற போது நாளாக நாளாக பெயரை வளர்ந்து கொண்டு போகுது. பெயர்னா புகழ். அவனுடைய புகழ் ஏற ஏற அவனுக்கு பெயரும் வந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதெல்லாம் ஒரு நூறு அளவுக்கு மேல இருக்காது. நூத்துக்கு கீழத்தான் எத்தனை பட்டம் வாங்கினா கூட எவ்வளவு பெயர் வாங்கினா கூட எண்ணி விட்டுலாம் இல்லைங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு காட்டி விடலாம். அது போல இறைவனுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்ற. அதனுடைய கருத்து என்ன, இது ஒரு ஆராய்வுல கண்டுபிடிச்சு சிலர் ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறார். உலகத்துல எந்த ஒரு பொருளை மக்கள் எல்லாரும் கையாடுறார்களோ அந்த பொருளுக்கு பல பேர் இருக்கும். அந்த ஒரு பொருளுக்கு பல பேர் இருக்கும் என்றால் இந்த ஊர்ல வாழுகிற மக்கள் அந்த பொருளுக்கு ஒரு பெயர் வைப்பார்கள். அதே பொருளுக்கு இன்னொரு தேசத்துல வாழ்கிறவரு வேற ஒரு பெயர் வைப்பாரு. நம்முடைய மொழியில ஒரு பெயர் இருக்கும், ஆங்கிலத்துல ஒரு பெயர் இருக்கும், இந்தியில ஒரு பெயர் இருக்கும், மராத்தியில ஒரு பெயர் இருக்கும். அப்படி மொழிக்கு மொழி வேறு பெயர் இருக்கும், ஒரே பொருள் தான். ஆனா எத்தனை மொழியிலேயே இருந்ததையும் சொல்லலாம் சேர்த்து நாம் பார்த்தா கூட ஒரு பொருளுக்கு ஒரு 50-100 பெயர்களுக்கு மேல அதிகமா கிடைக்க முடியாது. ஆனா கடவுளுக்கு மட்டும் என்று சொன்னா அத ஜனங்க அதிகமா சிந்தித்து விட்டார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பொருளை அதிகமாக சிந்தித்தார்களோ சிந்தனைக்கு ஏற்ப பெயர் அதிகமாகும். உலகத்தில் இருக்கிற பொருளை ஒருவன் அதிகமாக சிந்திக்கிற போது அதிகமாக பெயர் வைக்கிறான். அதனால் கடவுளுக்கு 1000 பெயர்களையும் மக்கள் வைத்திருப்பதனாலே கடவுளை அதிகமாக சிந்தித்து இருக்கிறார்கள். அவனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பெருமுயற்சி பண்ணி ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையில ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு கண்டு ஒரு முடிவிலான ஒரு பெயர் வச்சிருக்கிறார்கள். அதனால்தான் 1000 பேர் வந்திருக்கிறது. இதனால் மற்ற பொருள் சிந்தனையை விட கடவுள் சிந்தனை மக்களிடத்தில் அதிகமாக இருந்திருக்கிறது. இது மொழி ஆராய்ச்சிக்காரர்கள் கண்டுபிடிச்ச ஒரு முடிவு. ஆகவே 1000 திருநாமம் என்பதனாலேயே அவன் மக்களாலே பல கோணங்களிலே சிந்திக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்பத கருத்து நமக்கு தெரிகிறது. திருவார் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்ட தில்லை அருவாய் உருவமுமாயபிரான் அவன் மருவன் திருவாரூர் பாடி நாம் தெடேனும் கொட்டாமோ. அப்பேற்பட்ட அந்த பெருமான் இருக்கிறானே, அந்த பெருமான் திருவார் பெருந்துறையை வந்து என்னை ஆண்டு கொண்டார். என்னுடைய பிறவியனுடைய வேரை அங்கே அறுத்திருக்கிறான் என்று தனக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தை சொல்ற. திருவார் பெருந்துரை, பெருந்துரைக்கு ஒரு அடைமொழி. திருன்னு சொன்னா கூட போறோம், திருப்பெருந்துரை. அதுக்கு திருவார் பெருந்துரை என்று சொல்ற. இந்த திருவார் திருவார் திரு இப்படி எல்லாம் பின்னாடி வளர்ந்து போச்சு. ஒரு அடைமொழி கூட போறோம், ஒன்றுக்கு மேல் 2, 3 அடைமொழிகள் வளர்கின்றதுக்காக ஒரு வளர்ச்சியை இந்த வரியில நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட திருப்பெருந்துறையிலே மேயபிரான் எழுந்தருளிய பெருமான். மேய என்றால் எழுந்தருளிய, தங்கி இருக்கிற, மேவிய, தங்கி இருக்கிறன்னு பொருள். மேயபிரான் என் பிறவிக்கரு வேறறுத்த பின் என் பிறவிக்கரு என் பிறப்புக்கு காரணமாயிருந்த வினை. கரு என்பது மூலம், பிறப்புக்கு காரணம் எது? அவரவர் செய்த வினை. வினை ஒழிந்து விட்டால் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. வினையை உண்டு கழிச்சு இருவினை ஒப்பு ஏற்பட்டு விட்டதானால் அப்புறம் அவருக்கு பிறவி கிடையாது. சைவ சித்தாந்தத்தினுடைய முடிவு. ஆகவே இவருடைய பிறவிக்கு காரணம் கருவாயிருந்த வினையை வேறறுத்தான் அந்த இறைவன். அறுத்தவின் யாவரையும் கண்டதில்லை. அதன் பிறகு இந்த உலகத்தில் நான் யாரையும் தனக்கு வேண்டியவரென்றோ வேண்டாதவரென்றோ உயர்ந்தவரென்றோ தாழ்ந்தவரென்றோ நான் எந்த விதமான ஒரு நோக்கத்திலும் யாரையும் நான் பார்க்கவில்லை. இந்த உலகத்தில் உள்ள மக்களை மக்களாக பார்க்கவில்லை, அத்தனை மக்களையும் இறைவனாக பார்த்தேன் என்பது. யாவரையும் கண்டதில்லை என்றால் நான் யாவரையுமே மனித நோக்கத்தோடு பார்க்கவில்லை, அதற்கு அப்பாற்பட்ட இறைவனாகவே ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறேன் என்றவர் சொல்ற. எல்லா பொருளையும் இறைவனாக காண்கின்ற ஒரு காட்சி இருக்கே, அது இந்த ஞானிகளுக்குத்தான் உண்டான். எந்த பொருளை பார்த்தாலும் அது அவர்களுக்கு சிவமாகவே தெரியும். எல்லாம் இறைவனாக தோன்றுகின்ற ஒரு நிலை. கருவேரறுத்தவின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமுமாய் ஆயபிரான். அவன் அருவமாகவும் இருக்கிறான், உருவமாகவும் இருக்கிறான். அரு என்பது அவன் தொடக்கத்துல பரநிலையில இருக்கிற போது அரு என்ற வடிவம், அதாவது ஒரு உருவமே இல்லா வடிவமே இல்லாது இருக்கிற நிலை இருக்கு, அது அரு வடிவம்ங்கிறோம். அவனே உருவமும் உடையவனாக ஒரு உலகத்தை இயக்குவதற்காக அந்த அருவத்திலிருந்து அரு உருவமாகி சிவலிங்கம், சிவலிங்கம் மொத்தமாக சதாசிவம் என்ற நிலைக்கு வந்து அப்புறம் சதாசிவத்திலிருந்து மாகேஸ்வரம் ஸ்ரீகண்ட உத்தரர் என்ற நிலை எல்லாம் எடுத்துக்கொண்டு வராங்க. இப்ப ஸ்ரீகண்ட உத்தர் தான் இந்த உலகங்களை எல்லாவற்றையும் இயக்குகிற பெரிய கடவுளாக இறைவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கைலாயத்தில் இருக்கிறார் என்பது நம்முடைய மதத்தினுடைய கொள்கை. அந்த ஸ்ரீகண்டர் உருவம் உள்ளவர், கண்ணு காது கை கால் எல்லா விதமான உருவம் அவருக்கு. அதனால் அவர் உருவம் திருமேனி உடையவர். உருவமாய் ஆயவிரான், ஆகவே அருவமாகவும் உருவமாக இருக்கிற அந்த கடவுள். அவன் மருவும் திருவாரூர் பாடி, அவன் எழுந்தருளி இருக்கிற திருவாரூரையும் பாடுவோம். அப்போ இவர் திருப்பெருந்துறையை விட்டு திருப்பெருந்துறையில் இருந்து பல ஊர்களை தரிசனம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அப்ப பல ஊர்களை வருகிற போது பாடுகிற காலத்தில் தான் தரிசனம் பண்ண எந்த ஊர் அப்பொழுது ஞாபகம் வருதோ அந்த ஊரையும் தன்னுடைய பாட்டுல இங்க இணைச்சிடுவார். இப்படி பாடிக்கொண்டே வர்ற போது அவருக்கு திருவாரூர் ஞாபகம் வந்திருக்குது. அதனாலே திருவாரூரையும் பாடுவோம். அவன் எழுந்தருளிக்கிற திருப்பெருந்துறையை எப்படி பாடுறோமோ அது போல நாம் திருவாரூரையும் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. தெள்ளேனம் என்று சொல்லுகிற பறையை நாம் முழக்குவோமாக என்று சொன்ன. அரிக்கும் பிரமற்கும் அல்லாத தேவர்களுக்கும் திரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளும் கொட்டாமோ. இவர் பல ஊரை சுத்தி கொண்டு சிதம்பரத்துல வந்து தங்கியிருக்கார். சிதம்பரத்திலே வடகிழக்கு திசையிலே ஒரு பெரிய ஒரு திடலா இருந்த இடத்திலே ஒரு பர்ணசாலை ஒரு சின்ன குடிச மாதிரி போட்டுக்கொண்டு தங்கினார். அந்த இடத்துக்கே திருப்பெருந்துறைன ஒரு பேர் வச்சார். அங்கே தான் எடுத்துக்கொண்டு போகவே ஒரு சிவலிங்கம் போலவே அங்க ஒரு பீடம் ஒன்று செய்து அதுல ரெண்டு பாதங்களை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது இவர் ஒரு ஞானியா இருக்காரே, இவரை போய் பார்ப்போம் என்று அந்த ஊர்ல இருந்த மக்கள்லாம் போய் பார்த்திருக்கிறார்கள். ஐயா நீங்கள் எந்த ஊர் யார் அப்படின்லாம் கேட்கிறார். அது மாதிரி மதுரைக்கு பக்கத்துல திருவாதூர் திருப்பெருந்துறைக்கு வந்தேன். அப்போ இறைவன் என்னை வந்து ஆட்கொண்டான், ஆட்கொண்டு என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறான் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னவுன்னு அங்க கேட்டவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்னமோ இவர் வந்து சாமியை பார்த்தாருன்னு சொல்றாரு, நாம எல்லாம் பாக்குறோம், நமக்கு எல்லாம் சாமியை தெரியல, என்ன பைத்தியக்காரன் இவன் ஒரு சாமியை பார்த்தேன்னு சொல்றானே, இவன் ஏதோ பெனாத்தனா என்று பார்த்து மற்றவங்க எல்லாம் பரிகாசம் பண்ணி இருக்கிறார், இவரை ஏளனம் பண்ணி இருக்கிறார். அதை அவர் சொல்றார், இந்த பாட்டை சொல்றார். அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்களுக்கும், அரிக்கும் திருமாலுக்கும் பிரமர்க்கும் பிரமனுக்கும், அவர்கள் அல்லாத மற்ற தேவர்கள் இந்திர முதலிய எட்டு திசையில் இருக்கிற தேவர்களுக்கும் தெரிக்கும்படி தன்றி அவர்களுக்கு முன்னே காட்சி கொடுக்காம பிரம்மா விஷ்ணுவுக்கோ இந்திரனுக்கோ மற்ற தேவர்களுக்கோ இறைவன் காட்சி கொடுக்காமல் படி என்ன செய்தான், நின்றே சிவம் அப்படி அவர்களுக்கு அகப்படாதிருந்த அதே சிவபெருமான் திருப்பெருந்துறையில ஒரு குருநாதராக வந்தார். சிவம் வந்து அந்த சிவமானது திருப்பெருந்துறைக்கு வந்தது. நம்மை என்னை உருக்கும் பணி கொள்ளும் அந்த சிவபெருமான் குருநாதரா வந்து என்னை ஆட்கொண்டார், எனது திருவடிய தலைமையில வச்சார், என் மனசை ஒருக்கி விட்டார். நான் பயணத்திலிருந்து கொண்டு வந்த பொருள் எல்லாம் அங்கே திருப்பணி செய்தேன் என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். உருக்கும் பணி கொள்ளும், என் மனத்தை உருக்கும்படியாக பல திருப்பணிகள் எல்லாம் என்னிடத்துல இருந்து வேலை வாங்கி கொண்டான் அந்த பெருமான் என்று நான் அங்கே நடந்த கதையெல்லாம் என்னை பார்க்க வந்த மக்களிடத்திலே நான் சொல்றேன் என்பது கேட்டு நான் இந்த வரலாற்றை சொன்ன உடனே அங்கிருந்த என்னை பற்றி கேட்க வந்தவர்கள் இந்த கதையை கேட்டார்கள். கேட்டவுடனே என்ன பண்ணார்கள், உலகமெல்லாம் சிரிக்கும், ஐயா நீ சொல்றதை நம்ப முடியலையே, சுவாமியாவது வந்தாராவது உனகளுக்கு தலையில திருவடி சூட்டினாருங்கிறீங்க, இதெல்லாம் நாங்க நம்ப முடியுமா, இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்குதே என்று சொல்லி அவரை பரிகாசம் பண்ணி சிரித்தார்களா. அதான் நாடமே ஆர்ப்ப ஆர்ப்ப நாம அவர் தம்மே ஆர்ப்ப ஆர்ப்பன்னு பல இடத்துல சொல்வார். என்னை பார்த்து உலகம் சிரிக்குது, நான் அவர்களை பார்த்து சிரிக்கிறேன். நீ ஒரு பைத்தியக்காரன் என்ன அவர்கள் சிரிக்கிறார்கள், அவர்கள் இந்த உலகத்தை இறைவனை தெரிந்து கொள்ளவில்லைன்னு அவர்களை பார்த்து நான் சிரிக்கிறேன் என்று வேற ஒரு பாட்டுல சொல்லியிருக்கார். இந்த இடத்துல இவர் தன்னுடைய சொந்த கதையை சொன்னதாகவும் அதை கேட்டுவிட்டு உலகம் சிரித்தது என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கார். உருக்கும் பணி கொள்ளும் அந்த இறைவன் சிவபெருமான் என்னை வந்து குருநாதரா ஆட்கொண்டு என்னை பணி கொண்டார் என்ற செய்தியை என்பது கேட்டு இந்த வரலாற்றை நான் சொல்ல அவர்கள் கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும், இந்த உலகத்து மக்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள், இவர் சொல்றது நெசந்தானா, ஏதோ பைத்தியமாக இருந்து இப்படி எல்லாம் உளர்றாரா என்று என்னை பார்த்து இவர்கள் சிரிக்கிறார்களே, போனா போகட்டும் சிரிக்கட்டும், அந்த சிரிக்கிற கதையே சொல்லி நான் பாட்டு பாடி தள்ளேனும் கொட்டுவோம். சிரிக்கும் திறம்பாடி என்னை பரிகாசம் பண்ணுகிற இந்த நிலைமையும் கூட நாம் ஒரு பாண்டா பாடி நான் தெள்ளுகணும் கொட்டுகிறோம். அப்ப தன்னுடைய வாழ்க்கையில இவர் தன்னை பத்தி மற்றவர் கேட்கவும் கேட்டதை சொல்லவும் சொன்னதை கேட்டவர் நம்பாமல் இவரை பரிகாசம் பண்ணியதும் எல்லாம் இந்த பாட்டுல அவர் தன்னுடைய அகச்சான்றாக இந்த பகுதிகளை எல்லாம் தெரிவிக்கிறார். அவமாய தேவர் அவகதியில் எழுந்தே பவமாயும் காத்து என்னை ஆண்டு உண்ட பரஞ்சோரி நவமாய செஞ்சுடரு நல்குதலும் நாம் பொழிந்து சிவம் ஆனவா பாடி தெள்ளனம் கொட்டாமோ. அவமாய தேவரே தேவர் தேவலோகத்தில் இருக்கிறவர்கள் இந்திரன் வருணன் குபேரன் இப்படி திசை காவலர்களாக இருக்கிற தேவர்களா இருக்கிறார்களே இவர்களெல்லாம் உண்மையான சிவகதி பெறல, ஆனா மக்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்கிற தேவ பதவி பெற்று விட்டார்கள். ஆனா அந்த பதவி உயர்ந்த பதவியான்னு கேட்டா உயர்ந்த பதவி இல்லை, அது அவன் வீடு ஏதோ பச்சனால் அந்த சுகத்தை அவர்கள் தேவலாக இருந்து நிற்கலாம். இந்த அந்த புண்ணியம் இருக்கிறவரே அந்த பதவியில் இருப்பார்கள். புண்ணியம் ஆகிவிட்டதுன்னா மறுபடியும் பதவி போயிடும், பூமியில மறுபடியும் தான் பிறக்கணும். அதனால அவர்கள் பெற்றிருக்கிற அந்த பதவியெல்லாம் அவமான தேவர், வீணான பதவியை பெற்றிருக்கக்கூடிய அந்த தேவர்கள். அவகதியில் அழுந்த அவையே அந்த தேவர்களைப் போல நாமும் என்னையும் வீண்கதியிலே மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்கிறதாகிய அவகதியில் கீழான கதியிலே நான் பிறந்து விடாதபடி. அவ என்ற வார்த்தைக்கு கீழ் என்பது பொருள். மேலே போக போக ஊர்துவம் என்று பெயர். மேலே இருந்து கீழே இறங்கி கொண்டு வந்தால் அவ என்று சொல்லுவார். இப்ப கொடி ஏறுகிறது என்று சொன்னால் ஆரோகணம், துவஜ ஆரோகணம்னு சொல்வார்கள். அந்த கொடியை இறக்குவார்களான துவஜ அவரோகணம். அவ என்பது கீழே வருதல் என்று பொருள். ஆனால் அவகதினா கீழே போய் விழுந்து போகிற பிறப்புகள். கீழ்பிறப்பிலே நான் வந்து விழுந்து விடாது. அந்த தேவர்கள் எப்படி கீழ்பிறப்பிலே வருவார்களோ அதுபோல நானும் இந்த அவகதியில் விழுந்து விடாத படிக்கு அந்த இறைவன் என்ன பண்ணினான், பவமாயம் காத்து பவ பிறவியை உண்டாக்குகிற மாயம் வஞ்சனை தொழில்களை எல்லாம் இந்த உலகமாகிய மாயையிலே ஆழ்ந்து விடுகிற மாய நிலைகளில் நான் போய் விழுந்து விடாதபடி என்னை தடுத்து காப்பாற்றின. என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி என்னை ஒரு அடியானாக ஏற்றுக்கொண்டு எனக்கு ஞானத்தை வழங்கிவிட்டான் அந்த பெருமான். நவமாய சஞ்சுடரு நல்குதலும் அந்த பரஞ்சோதியாகிய பெருமான் நவமாய செஞ்சுடர். செஞ்சுடர் என்பது இறைவனை காணுகின்ற காட்சி. அந்த யோக நெறியிலே இறைவனை இந்த தலைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த மேல்பாக இருக்கு பிரமரந்தரம் என்று சொல்லும். அந்த தன்னுடைய உயிரை இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏற்றுக் கொண்டு இந்த பிரமரந்தரம் என்ற இந்த இடத்திலே கொண்டு வந்து உயிரை நெருஞ்சி விட்டா அந்த இடம் நாதாந்தம் அல்லது பிரமரந்தம் பேர். அந்த நாதாந்தம் என்ற இடத்திலே போய் கொஞ்ச நேரம் நின்றிருந்து தன்னுடைய தன்னுடைய அறிவை அந்த இறைவனோடு சேர்க்கணும். அப்படி சேர்க்கிற போது இறைவன் அங்க என்ன பண்ணுகிறான், நாதம் என்ற ஒலி வடிவாக இருக்கிறார். அந்த நாதம் என்ற ஒலியிலே போய் இவர்கள் சேர்கிறார். நாதத்தினுடைய ஆரம்ப இடம் நாலு விதமான வாக்கிலே சூக்குமை என்று சொல்லுகிறவா, சூக்குமை மந்திமை சூக்குமை பைசந்தி மந்திமை அப்புறம் வைகரி என்று வரும். வைகரிங்கிறது இப்ப நான் பேசிட்டு இருக்கிற தெளிவான பேச்சு இருக்கே அது. இந்த சூக்குமை என்பது ரொம்ப நுணுக்கமா இருக்கும். அதுல மொழி கிடையாது, வார்த்தை கிடையாது, ஒரு பதம் கிடையாது, ஒண்ணும் இல்லை. ஆனா அவங்க என்ன எல்லாம் நினைப்பு மாத்திரமாக இருக்கும். அந்த நாராந்தம் என்று சொல்லுகிற இடத்துல அந்த உயிரை போய் அந்த சூக்குமை என்ற வாக்கிலே இவர்கள் போய் ஒட்டுவார்கள். அப்படி ஒட்டும் போது நாதத்தினுடைய மேல் இடத்துக்கு போய்விட்டார். அப்படி மேல் இடத்துல போகும்போது இறைவன் அந்த சூக்குமை வாக்கு வழியாக அங்கே போய் நின்றவருக்கு இறைவன் கொஞ்சம் அறிவை கொடுக்கிறான். அந்த அறிவை கொடுத்து உணர்கின்ற காலத்திலே நாதத்துக்கு அப்பால் இருக்கிற இறைவனை அவர்கள் பார்க்கிறார். அதான் நாதாந்த காட்சி. அந்த நாதாந்த காட்சியை காண்கிறவர்கள் யோகிகள். அதுக்கப்புறம் அங்கேயும் இறைவன் அவன் நின்று விடவில்லை. அதுக்கு பிறகு அங்கிருந்து அவர்கள் ஒரு 16-18 படி ஏறி போ, 12 அங்கலம், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு படி ஏறி 12 இடங்களை தாண்டி 12வது இடத்துக்கு போனா துவாதசாந்தம், 12க்கு அப்பாற்பட்ட இடம். அந்த இடத்துக்கு போனதா உண்மையான கடவுளை பார்க்க வேண்டிய இடம். அந்த இடத்துக்கு போட்டா ஜோதி சுரூபமாக இறைவனை அந்த ஞானிகள் பார்க்கிறார்கள், யோகிகள் பார்க்கிறார்கள். அப்போ சுடர் ஒரு விளக்கு ஒண்ணு எரிகிறது மாதிரி ஒரு பெரும் வெளிச்சம் தான் அவர்களுக்கு தெரியும். வேறு எதுவுமே தெரியாது. அவ்வளவு அறிவு, ஞானத்தினுடைய ஒரு பிரகாசம். அந்த பிரகாசமானது இப்ப விளக்கில எண்ணெய் ஊத்தி தீ போட்டு எரியல, அந்த மாதிரி விளக்கினாலே வருகிற ஒளி அல்ல, அது அறிவு ஒளி. அந்த அறிவு ஒளி இருக்கிறதே அந்த அறிவு ஒளிக்கு தான் ஞான பிரகாசம் என்ற பெயர் வைக்கிறோம். அந்த பிரகாசம் இருக்கே அதுக்கு எண்ணெய் போட்டு திரி போட்டு அதுல வேற ஒரு நெருப்பு வச்சு கிழிச்சு வச்சு தூண்டி ஏத்துறமே அது மாதிரி ஏற்றப்பட்டது அல்ல. இன்னொரு முயற்சியினாலே ஏற்றப்படுகிறது விளக்கு. விளக்கு தானா எரியாது, ஒன்றினாலே கொளுத்தி விட்டால் அப்படி எரியும். ஆகவே இன்னொன்றினால்தான் எரியுமே தவிர தான் எரியாது. தானே எரியாதனால அது சுயம் பிரகாசம் கொடுப்பதில்லை, இன்னொன்றினுடைய தொடர்ச்சியினாலே பிரகாசம் கொடுக்கும். ஆனா ஆண்டவன் இருக்கிற விளக்கு இருக்கே அது சுயமா பிரகாசம் கொடுக்கும். இன்னொருத்தர் வந்து ஏற்றி வைக்க வேண்டியில்லை. அங்க இருக்கிற விளக்க தானே ஒளிவிட்டு கொண்டிருக்கிறதே தவிர இன்னொருத்தர் ஒளிவிடுவது வேண்டிய அவசியம் இல்லாதது. அப்படி ஒளிவிட வேண்டிய அவசியம் இல்லாது இருக்கிறதுனால்தான் இறைவனுக்கு சுயம் பிரகாசம், சிவப்பிரகாசம், ஞான பிரகாசம் என்றெல்லாம் பெயர் வைக்கிறது. இதெல்லாம் ஒண்ணுதான். ஞான பிரகாசம்னா அங்க அறிவே ஒளி, சுயம் பிரகாசம்னா தானே ஒழித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொருத்தன் வந்து ஏற்றி வச்சது அல்ல, சுயம் தானாகவே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அதே சிவபிரகாசம் சிவனாக பிரகாசிக்கிறார். அந்த தொடரை தான் செழிஞ்சுடர் அதை சொல்றார். நவமாய செஞ்சுடரு நவம் என்றால் புதுமையாக காண வேண்டிய ஒரு காட்சி. அப்படி புதுசு புத்தம் புதிதாக இருக்கக்கூடிய அந்த ஞான ஒளியை இவர் கண்டா. அந்த ஞான ஒளியை போய் இறைவன் இறைவன் யோக நிலையினாலே குருநாதராய் வந்தவர் மாணிக்க வாசகருக்கு தொட்டி காட்டிவிட்டார். லோக சாந்தத்தில் இருக்கக்கூடிய செடுஞ்சுடரை அவருக்கு காட்டிவிட்டார்.